ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த தனித்தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது. இந்த தனித்தமிழ் அந்த சொற்களை வந்து
தனித்தமிழ்ல எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, தனித்தமிழ் சொற்களை கண்டுபிடிக்கிறதுல என்ன சிரமங்கள் இருந்தது?
இந்த தனித்தமிழ் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது, நான் ஆரம்ப பள்ளியில் படிக்கிற பொழுதே எனக்கு ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு 2ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் அப்போ வித்வானுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்னவெல்லாம் தமிழில் படிச்சிருக்கிறாரோ இலக்கியங்களில், அதையெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படிங்கிற போது அவர் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறவன் நானாக இருந்த காரணத்தினாலேயும், வகுப்பில் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்கிற ஒரு காரணத்தினாலேயும் அவர் எப்பவும் என்னை கூடவே வச்சுக்கிட்டு தான் படித்ததெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். எல்லாவற்றையும் என்னால் அப்போ ஜீர்ணிக்க முடியாட்டியும் அவர் சொல்கிறதுல பல விஷயங்கள் என் மனசில் போய் சின்ன வயசாக இருந்தாலும் அப்படியே மனசில் உட்காரும். இது வந்து ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்தது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவருடைய தொடர்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து என்னை கூட்டிக்கிட்டே போயிடுவார் மாலை நேரங்களில். அதன் பிறகு நான் 6ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பித்த பொழுது இந்த தமிழ் ஆர்வம் அப்பொழுது என்னிடத்துல ஒரு உச்சத்தை நோக்கி சென்ற காரணத்தினால என்னுடைய பெயரையே வந்து இளமொழின்னு நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா முஸ்தபாங்கிற போது இசு சமஸ்கிருதம், அதனால் அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளமொழின்னு அதுக்காக மாற்றிக்கிட்டேன். அப்போவே எனக்கு நல்ல தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் எனக்கு கூடவே வளர்ந்துக்கிட்டே வந்தது. அந்த காலத்தில் சுயமரியாதை இயக்கம் ஒரு உச்சமான பிரச்சாரத்தை எல்லா இடத்துலையும் செய்யும்போது மொழியினுடைய தாக்கத்தினால தான் நம்மளுடைய சமஸ்கிருத சொற்களை நாம் பயன்படுத்த முடியாது, வந்து தமிழ் சொற்களை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்த தமிழ் சொற்களை நாம் மீண்டும் பயன்படுத்தினா தான் நம்மளுடைய பண்பாட்டை நாம் பின்பற்றவும் அதன் வழி நம்மளுடைய வாழ்க்கை அமையும் வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற அந்த தனித்தமிழ் பற்றுங்கிறத அப்போ ஊட்டிக்கிட்டு வந்த காலகட்டம். அதனால் நான் கேள்விப்படுற அல்லது படிக்கிற சமஸ்கிருதங்களுக்கெல்லாம் நல்ல தமிழ் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு அப்போவே ஏற்பட்டு போச்சு. இதுக்காக நான் அடிக்கடி தமிழாசிரியர்கள்ட்ட போய் ஐயா இந்த சொல்லுக்கு என்ன சொல் போடலாம், புஷ்பங்கிறத எப்படி தமிழ் எழுதலாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டும் என்னால் எந்த அளவு ஊகிக்க முடியுமோ அதெல்லாம் ஊகிச்சும் நான் வந்து என்னுடைய தமிழறிவையும் இந்த புதிய தமிழ் சொற்களை தேடி பெறதில் இருக்கிற ஒரு ஆர்வத்தையும் நான் வளர்த்துக்கிட்டேன். அப்போ மறைமேடிகளுடைய நூலும் திருவிக்காவனுடைய நூலும் நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற போது எனக்கு வேத புத்தகம் போல் அவர்களுடைய நூல் அனைத்தையும் நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் சுத்தமான தூய தமிழில் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டு போச்சு. அதன் முடிவுகிற நான் அப்போ நடந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே நான் முதல் பரிசு வாங்கிட்டு இருந்ததுனால நிறைய படிக்கிற பழக்கம் எனக்கு வந்து போச்சு. அதில் தமிழ் இலக்கியங்களை படிக்கிற பழக்கம் வந்து போச்சு. அதை கல்லூரி நிலையிலேயும் அதே தொடர்ந்தது. 1956 நான் இன்டர்மீடியட் படித்து இடைநிலை வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாடு அரசில் வந்து ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றினாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லணும். ஏன்னா தமிழுக்கு முழு விடுதல் கிடைச்சிருச்சு, அரசே தமிழை ஆட்சி மொழி ஆக்கிடுச்சு. இது எல்லா நிலையிலும் தமிழ் தான் அரசு வச்சு போகுது. அதனால் அந்த தமிழை எப்படி நம்ம உச்சமாக வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணுமோ அதில் நம்மளுடைய கவனம் போகணும். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப தமிழை எப்படி வளர்த்தால் அது எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் என்னுடைய சிந்தனைகள் போச்சு. அதன் பிறகு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்தபொழுது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் என்னுடைய ஆசிரியராக அமர்ந்தார். அதே சமயத்தில் மகாவித்வான் சார் தண்டபாணி தேசிகரையா அவர்களும் எனக்கு ஆசிரியராக அமர்ந்தார். இவர்கள் அன்னியில் தேவனைய பாவனர் அவர்களும் எனக்கு ஆசிரியராக அமர்ந்தார். அவர் வகுப்பில் எனக்கு பாடம் நடத்தாவிட்டாலும் என் மீது கொண்ட பற்றின் காரணமாக, ஏன்னா அப்போ எனக்கு அந்த பெயர் நச்சினார்க்கினியன், இந்த பெயரை சூட்டியவரே என்னுடைய குருநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். நச்சினார்க்கினியன் என்ற பெயர் வைத்ததற்கு ஒரு அடிப்படை காரணம், அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு நிலை உண்டு. ஏதாவது ஒரு பொது கருத்தை வைத்து ஒரு பட்டிமன்றம் போல் நடத்துவாங்க. அது நடத்தும்போது 2 குழுக்களாக பிரிந்து விவாதம் பண்ணுவாங்க ஒரு பேராசிரியரை வைத்து. அப்பொழுது 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மாணவர் அணிக்கு நான் தலைமை வகிக்கிறேன். ஆசிரியர்கள் இன்னைக்கு சோம இளவரசங்கிற ஒரு தலைமை வைக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் இந்த இரு அணிகளுக்கு இடையில வந்து தலைமை தாங்கிறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்ப பேசுற பொழுது 20ஆம் நூற்றாண்டில் நிறைய வந்திருக்கு, இது பெருக்கத்தை குறிக்கும் இதுவரை வளர்ச்சியை குறிக்காது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஒரு விளக்கு என்னாடி ஆயிரக்கணக்கான விட்டில் பூச்சிகள் வரும்பொழுது அது பெருக்கத்தை தான் காட்டுமே தவிர வளர்ச்சியை காட்டாது. அதே போல் நிறைய நூல்கள் வந்திருக்கலாம், எழுத்தாளர்கள் வந்திருக்கலாம், ஆனால் அது வளர்ச்சியை காட்டாது. ஏன்னா மாறும் இயல்பு கொண்டது மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு மாறாத சில உண்மைகளை தங்களுடைய நுண்ணறிவால் கண்டறிந்து அதனை இலக்கியத்தின் மூலமாக மக்களுக்கு உணர்த்தி வழிகாட்டக்கூடியது தான் சிறந்த இலக்கியமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இலக்கியங்கள் எவ்வளவு இருக்குன்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா 20 நூல்களை நான் படைச்சிருக்கிறேன்னு ஒரு ஆசிரியன் சொல்லுவான், அந்த 20 நூல்களை வரிசையாக சொல்லுன்னு அவனால் சொல்ல முடியாது. அவனாலேயே நினைவு வச்சுக்க முடியாத இலக்கியத்தை காலை எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அங்கே ஆழமும் அழுத்தமும் இல்லை. ஆனால் இப்போ சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் இதிலையெல்லாம் அந்த மாறாத உண்மைகள் அடியுற்றி இருக்கிறதுனால தான் அது இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான இலக்கியங்கள் எழுதப்பட்டு இருக்கலாம், ஆனால் கால ஓட்டத்தில் அழுத்தமும் ஆழமும் இல்லாத காரணத்தினால மக்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய தன்மை அதில் இல்லாமல் போனதுனால அந்த இலக்கியங்கள்லாம் இல்லாமையே போய்கிடுச்சு. இருக்கக்கூடியது மட்டும் நிலைச்சிருக்கு. ஆக மொத்த இந்த இயல்பு உள்ளவைகள் தான் உண்மையான இலக்கியங்கள். அந்த இயல்பை வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் இன்றைக்கு மிக குறைவு. ஆகவே நிறைய வந்திருக்குங்கிறது பெருக்கமே தவிர இது வளர்ச்சி அல்ல அப்படின்னு நான் பேசினேன். கடைசியில் ஓட்டுக்கு விட்டாங்க. 97 விழுக்காடு எனக்கு ஆதரவாக ஓட்டு கிடைச்ச வாக்குகள் கிடைச்சது. பேராசிரியர் பேசும்போது தீர்ப்பு சொல்லும்போது சொன்னார், பேசிக்கிட்டு வந்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பத்திரிகைகள், இவ்வளவு எழுத்தாளர்கள், இவ்வளவு அச்சகங்கள், இவ்வளவு பதிப்பகங்கள், இவ்வளவும் இருந்தோம் வளரலேன்னு சொல்கிறதுக்கு அவன் சொன்ன காரணங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கே வந்து இவனுக்கு கைது கொண்டு போல தான் இருந்தது. ஆகவே நச்சினார்க்கிணியர் தொல்காப்பியத்துக்கு உரை சொல்கிற போது தன்னுடைய சொந்த கருத்தை தொல்காப்பியருடைய கருத்தாக சொல்லுவதற்கு எந்த எந்த வழிமுறைகளை கையாண்டு நம்மளை நம்ப வைப்பாரோ அதே போல இன்றைக்கு இவர் செய்திருப்பதனால் நம்மிடையே இன்று முதல் முஸ்தபாவை வாழும் நச்சினார்க்கிணியராக காண்போம் அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து எனக்கு அந்த பெயரே அமைஞ்சு போச்சு. பல்கலைக்கழகத்தில் இந்த 3 பேராசிரியர்களும் வெவ்வேறு கருத்து வேற்றுமைகளால் சூழப்பட்டவர்கள். ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒரே செல்லப்பிள்ளை நான். ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். அவர் குடிமை என்ன சொல்லிச்சுன்னு ஒரு கிண்டலாக கேட்பார். இன்னையா உங்களை பற்றி எவ்வளோ உயர்வாக அவர் தேப்ப மீனா சுந்தரனார் அவர்கள் அவரை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஏன்னா தண்டபாண்டி தேசிகர் ஐயா அவர்கள் குடிமை வச்சுருப்பார் இந்த பழங்கால முறையில். அவர் தான் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் எனக்கு ஆசிரியராக வந்தார். வந்ததோடு மட்டுமில்லை எனக்கு மிக நெருக்கமான மனநூல் உள்ள ஒரு பெரும்பேராசிரியர். அப்போ சொல்லுவேன், அவரை பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அவர் உங்களை பற்றி எவ்வளோ மொழிகளில் இன்றைக்கி இந்தியாவிலேயே இவரை விட்டால் வேற நமக்கு யார் இருக்கான்னு சொல்லி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லுவேன். அதே போல் பாவனரையா அவர் எல்லாம் சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுங்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு தேப்பொண்ணு சொல்லுவார் அப்படின்னு பாவனர் கேட்பாங்க. அவர்கிட்ட சொல்லுவேன், என்னையா உங்கள் மாதிரி வேர் சொல்ல கண்டுபிடிக்க இந்த காலத்தில் இப்படி ஒரு மேதையான அவர் வியந்து போய் நிற்கிறாரு, நீங்கள் அவரை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு. அதே போல் தேப்ப மீனா சுந்தரனார் அவர்கள் வந்து முதல் குரங்க தமிழ் குரங்குன்னு பாவனர் சொல்லியிருப்பார் அப்படின்னு இவர் கிண்டல் அடிப்பார். அவர்கிட்ட சொல்லுவேன், இன்றைக்கி அறிவியல் அடிப்படையில் இன்றைக்கி ஃபிலாலஜின்னு சொன்னதை வந்து லிங்குஸ்டிக்காக இன்றைக்கி பார்க்குற காலத்தில் இந்த மொழிகளுக்கு இன்றைக்கி இந்தியாவில் தமிழை வந்து கொண்டு போய் உச்சத்தில் நிறுத்தி பேசக்கூடிய ஆற்றல் இல்லை, ஒரு மொழியலாளர் யார் இருக்கா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாரு பாவனர் ஐயா, நீங்கள் அவரை பற்றி முதல் குரங்கு தமிழ் குரங்குலாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இதன் மூலமாக இந்த 3 கிடையே இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. அதனுடைய விளைவை நான் நேரடியாக பார்த்தேன். தேவனைய பாவனர் ஐயா அவர்கள் ஒரு கருத்து வேற்றுமையினால் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது என்னிடத்தில் தேப்போமி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தவராயிற்று, நீ என்ன சொன்னாலும் கேட்பார, அவர் போக வேண்டாம், தொடர்ந்து இங்கே இருக்க சொல்லி நீ வற்புறுத்தணும் அப்படின்னு கேட்டு என் கெஞ்சுகின்ற முறையிலே கேட்ட பொழுது பாவனர் மீது தேப்போமி உள்ளாக வைத்திருந்த மதிப்பு மரியாதை நிச்சயமாக எனக்கு வெளிப்பட்டது. அது என்னால் அந்த உணர்வு அவருக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை எண்ணிய பொழுது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருந்தது. இந்த 3 சூழல் எனக்கு எந்த வகையிலே முடி வளர்ச்சிக்கு பயன்பட்டது என்றால், தண்டபாணி தேசிகரையா அவர்கள் தர்மபுரம் ஆதி இடத்துக்கு சொல்லடைவு பொருளடைவு தயாரித்து கொடுப்பதற்காக ஒப்புக்கொண்டிருந்திருக்கார். ஆனால் அவரால் அதை செஞ்சு முடிக்க முடியல. அவர் என்னிடத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து சென்றார். வீட்டுக்கு வாங்கினாரும் போனேன், பார்த்தா தடபுடலான விருந்தா இருந்தது. அப்புறம் 9 மணி வரைக்கும் இரவுல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒன்று சொன்னார், எனக்கு இந்த மாதிரி பணியை கொடுத்துருக்குறாங்க, என்னால் செய்ய முடியலை, ஆனால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணுமே அப்படிங்கிற கவனம் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னார். என்னங்க என்ன நற்றினைக்கு நீ சொல்லடைவு பொருளடைவு எனக்கு தயாரித்து கொடுக்கணும்னார். என்னங்க ஏன், நானே படிக்க வந்திருக்கேன், குருவி தலையில் பணங்காய வைக்கிறது போல் ஏகிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க, நீங்கள் எங்கே நான் எங்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை, உன்னுடைய தமிழறிவு எவ்வளோ வீச்சோடு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மாதிரி நீ சங்க இலக்கியம் அத்தனையும் படிச்சிருக்கிற, உள்ளூரவும் போயிருக்கிற, பழைய தமிழ் சொல்லை எப்படியெல்லாம் உருமாற்றி என்கிட்டே வந்து சொல்லி அதுக்கு அங்கீகாரம் வாங்குறேங்கிறத நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். உன்னளவுக்கு சொல்லாட்சி என்கிட்ட இருக்காங்கிறது கூட சந்தேகம். அதனால நீ ஆர்வத்தோடு இதில் வந்திருக்கிறதுனால உன்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ உழுது கொடு, நான் பண்படுத்திக்கிறேன். நமக்கு இந்த உழுது செய்கிற வேலையை நீ செய், பண்படுத்துகிற வேலையை நான் செஞ்சுக்கிறேன் சரி என்று அந்த நற்றினைகள்லாம் நான் சொல்லடை பொருளடைவு தயாரிக்கிற போது தான் அவர் எதுக்காக சொன்னார் என்று எனக்கு புரிந்தது. இவன் நிறைய சொல் ஆழத்துக்கு போகணும், அப்படி ஆழத்துக்கு போனாதான் இந்த காலத்துக்கு தகுந்தபடி அதிலிருந்து வேர்களை எடுத்து இவன் பகுதி விகுதி இடைநிலைகளோட ஒரு புதிய சொல்லை உருவாக்குறதுக்கு முடியும் அப்படிங்கிற பயிற்சியை எனக்கு நேரடியாக கொடுக்கறதுக்கு தான் தான் செய்ய வேண்டிய பணியை இவரிட என்னிடத்துல கொடுத்தாருங்கிறத நான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் நான் செய்து கொடுக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான அருமையான வேர்ச்சொற்கள் சங்க இலக்கியங்களுக்குள் புதைபொருளாக இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஏன்னா இப்போதான் நான் இந்த கண்ணோட்டத்தில் சொல்லை எடுத்து வைத்து கொண்டு அதற்கு சொல் கால ஓட்டத்தில் பொருள் மாறுதல் எப்படி வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய வேர்ச்சொற்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு துணிவு எனக்கு அப்போ தான் நிறைய வந்தது. இப்போ இவ்வளவு புதஞ்சு கிடக்கக்கூடிய இலக்கியங்கள்லேருந்து எவ்வளவோ எடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம். அதே போல் தேப்போ தேவனைய பாவனரையாவோடைய உறவுனால நான் 7 மணிக்கு சாப்பிட்ருவேன், முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போனாக்கா 10:30 வரைக்கும் அங்கே இருந்துட்டு தான் நான் திரும்ப விடுதிக்கு வருவேன். அவர்கிட்ட எப்போ பேசினாலும் வேறு எதையுமே பேச மாட்டார், சொல்லாராய்ச்சியை பற்றி மட்டும் தமிழை பற்றி மட்டும்தான் பேசுவார். அதுதான் அவருக்கு பிடித்தமான பேச்சு. அப்போலாம் வேர்ச்சொல்லை எப்படி எடுக்கணும், எடுத்த வேர்ச்சொல்லில் இருந்து நாம் எப்படி ஒரு புதிய சொல் வடிவத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். அதே போல் என்னுடைய குருநாதர் தேப்போமி அவர்கள் தமிழ் சொல்ல பழைய தமிழ் சொல்ல புது ஒடிவாக்க இன்றைய மொழியில் அடிப்படையில் அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம செப்பம் செய்தால் மிகச்சிறந்த சொல்ல எதிர்காலத்துக்கு அது பயனுள்ள சொல்ல, அதாவது இந்த ஓசை ஒப்புமையெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் எனக்கு நிறைய கருத்துக்களையும் வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தார். இந்த கூட்டுறவுனால தான் எனக்கு அந்த சொல்லாராய்ச்சியில் ஒரு தனி ஈடுபாடு ஒரு பயிற்சியும் ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு அறிவியலுக்கு தமிழுக்கு நிறைய
ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடோடு
இருந்தாலும் நான் வந்து நம் 3 பேருக்கு வேண்டிய ஒரு பையனாக இருந்ததுனால 3 பேரையும் ஒருங்கிணைக்கிறதுலே இருந்தேன். அவர்களுக்கிடையே இருந்த அந்த பகை உணர்ச்சி வெறுப்புணர்ச்சி இது எப்படியோ வளர்ந்து போயிருந்தது, அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக செதைச்சு ஒருவர் மேல் ஒரு அன்பு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னால் ஏற்படுத்த முடியும். அதனால தான் தேவனைய பாவனரைய பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே போகிற போது அவர் போக விடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அது இந்த பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய சொத்து, அவர் இந்த மன வேறுபாட்டினால போயிட்டாருன்னா அந்த பணியை செய்வதற்கு வேறு யாருமே கிடையாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தேப்போம் இடத்துல இவரை பற்றிய ஒரு மன உணர்வை வளர்த்து அது வந்தது. அதன் பிறகு எனக்கு இந்த தமிழுக்கு நிறைய செய்யணுங்கிற ஆசை இருந்ததே தவிர எதை செய்கிறது முதல்ல, எதை பின்னாடி செய்கிறது, எதை திட்டமிட்டு செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு முழுமையான வடிவமே மனசில் இல்லை. தமிழுக்கு நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆசை வெறித்தனமான ஆசை மட்டும் இருந்தது. அதன் பிறகு பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய முடிவுகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்கன்னு எழுதி போட்டேன். எழுதி போட்ட உடனே டைரக்டர் ஆஃப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கல்லூரி இயக்குனர் அவர்கள் எனக்கு ஒரு ஆணை அனுப்பிச்சிருந்தார். 5-6 நாளுக்குள்ளே அந்த ஆணை வந்தது. இவ்வளவு சீக்கிரம் வந்தது எல்லாருக்கும் வியப்பாகவும் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் நிறைய பேச்சு போட்டிகளுக்கு போன போது அவர் நடுவராக வந்து இருந்தார், என்னை தெரிஞ்சிருந்தாருங்கிறதும் நிறைய சர்டிஃபிகேட்ஸை நான் வந்து சான்றிதழ்களெல்லாம் வந்து படியெடுத்து அனுப்பிச்சிருந்ததுனால இதையெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக போட்டாங்க. சேலம் கவர்மெண்ட்டு அரசினர் கல்லூரிக்கு ஆசிரியர் பணிக்காக எனக்கு ஆணை வந்தது. அது என்னுடைய குருநாதர்கிட்டையும் நான் வந்து அங்கே ஜென்ரல் கவுன்சில் செக்ரட்டரி ஆஃப் அசோசியேஷன் அண்ட் சொசைட்டிஸில் இருந்ததுனால அது போய் என்னுடைய துணைவேந்தரிய மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். அவர்கிட்டையும் சொல்லிட்டு வர்றதுக்காக நான் அங்கே போனேன். போன போது இங்கே ஒரு கருத்தரங்கு நடக்குது, அதில் கலந்துக்கிட்டு போகணுன்னு என்னுடைய பேராசிரியர் சொன்னார். சரி, எனக்கும் பிடித்தமான ஒரு தலைப்பாக இருந்தது, பயிற்சி மொழி ஆங்கிலமாக தமிழாங்கிறது. சரி, என்ன பேசுகிறாங்க அதையும் கேட்போம் அப்படின்ட்டு அதில் இருந்தேன். அதில் பேசிய பொழுது எல்லாம் படித்தவர்களாக தான் பேசுனாங்க. தமிழால் இப்போ முடியாது, கலைச்சொல் இல்லை, நூல்கள் இல்லை, எழுதுறதுக்கான ஆசிரியர்கள் குறைவு, சொல்லி கொடுக்கறதுக்கான மனநிலையும் இல்லை, பிள்ளை பள்ளியில் கல்லூரியில் வந்து அறிவியலை படிப்பதற்கான மனநிலை மாணவர்களுக்கும் இல்லை, பெற்றோர்களுக்கும் இல்லை, படித்தா வேலை இல்லை. அது என்னமோ சொன்னாங்க, 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், அதுக்கெல்லாம் நம்மளை முதல்ல தயார்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் பாடமாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட பொழுது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் இயலாமையே அடிப்படையாக வைத்து இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மன உணர்வு எனக்கு இருந்தது. ஒரு பெரும் பேராசிரியர் வந்தார், அவர் மீது எனக்கு இருந்த மதிப்பு மரியாதை உண்டு, ராமானுஜாச்சாரியார் என்பவர். அவர் வந்த பொழுது எதிர்கால சந்ததிகளை குழி தோண்டி புதைக்கிற முயற்சி இது, எடுமா எதிர்கால சந்ததிகளை குழி தோண்டி புதைக்கிற முயற்சி. ஒருத்தன் படித்தாக்க அவனுக்கு இங்கேயும் வேலை இல்லை, இந்தியாவிலேயும் வேலை இல்லை, உலகத்தில் எங்கேயும் வேலை இல்லைன்னா அவன் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் அவர் பேச ஆரம்பித்த போது என்னால் அதை தாங்க முடியலை. தமிழால் எதுவுமே முடியாது, தமிழை அடியோடு விட்டுட்டு நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது. உடம்பே எரிஞ்சு போயிடும் போல் இருந்தது ஒரு மனநிலை. நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், என்னை அவருக்கு நல்லா தெரியும், அதனால் அவர் தன்னுடைய பேச்சை அதோட முடிச்சுக்கிட்டார். இனி ஒருத்தர் பேச விடக்கூடாதுங்கிறதுக்கு நானே போய் மைக்கில் நின்று தலைவரின் அனுமதியோடு பேசுகிறேன்னு நானாகவே பேச ஆரம்பித்தேன். இங்கே வந்தவங்கள்லாம் முடியாது, 20 வருஷம் 30 வருஷம்னாங்க, அந்த ஆண்டுகளை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் தமிழாலேயே முடியாது, நீ ஏன் படிக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. முடியுமா முடியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் இந்த ஆசிரியர்களுக்கு.
அறிவியலால் முடியுமா அப்படிங்கிறது?
ஆமாம், எந்த இடத்துல விட்டேன்.
நீங்கள் மேடையில் ஏறி பேசுனீங்க.
ஆமாம், ஆ பேசக்கூடிய உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து ஆங்கிலத்தில் சிந்திச்சு ஆங்கிலத்தில் வாழ்க்கை நடத்துகிறீங்க. நாங்கள் தமிழில் படித்து தமிழில் சிந்திச்சு தமிழில் வாழ்க்கை நடத்துகிறோம். எதையும் சொல்ல தமிழால் முடியும்னு சொல்லக்கூடிய உரிமை தகுதி எங்களுக்கு இருக்குதே தவிர உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதாக நான் கருதலை. முடியும், எவ்வளவு அரிய அறிவியல் நுட்ப செய்தியாக இருந்தாலும் சொற்சொட்டோடும் பொருட்செறிவோடும் இயன்றால் இலக்கிய மெருகோடும் தமிழில் தர முடியும். எப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல் விளக்கம் சொல்லாமல் செயல்பூர்வமாக நிறுவதை வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக கொண்டு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கல்லூரி ஆசிரியர் பணியை இப்போதே நான் விட்டுறேன்னு மேடையிலேயே என்னுடைய அந்த பணிக்கான ஆணையை கிழிச்சு போட்டேன்.
ஜாயின் பண்ணவே இல்லை?
ஜாயின் பண்ணவே இல்லை, ஆணையை கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்ட போது கூட்டத்தில் எல்லாம் உணர்ச்சி மயமாயிட்டாங்க, எல்லாரும் எழுதணும்னு கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சொன்னதோடு நான் விடாமல் இத்துடன் இந்த கூட்டம் முடிவடைகிறதுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு மேலே இன்னொருத்தர் பேசி இது விரசப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டமும் அதை ஒத்துக்கிட்டு அப்படியே நின்றவங்க அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாங்க. இது பின்னாடி இருந்த பேராசிரியர் நான் மைக் ஒளிபெருக்கை விட்டு வந்த உடனே ஓங்கி முதுகில் அடித்தார். உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுனே நீ முடிவு பண்ணிட்டியா, எப்படிப்பட்ட வேலையை நீ வேண்டான்னு இப்போ கிழிச்சு போட்டுக்கிட்டு நிற்கிற அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, தமிழுக்கு நிறைய செய்யணுங்கிற வேகம் இருந்ததே தவிர எங்கே தொடங்கி எங்கே போகிறதுங்கிறதுக்கான நியதி இல்லாமல் இருந்தது. நீ சொல்ல போனால் மூக்குநாங்கயிறு இல்லாத மாடு மொட்டை மைதானத்தை சுற்றி வந்தது போல் நான் தமிழை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேனே தவிர எந்த பக்கத்தில் போகணுங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி எனக்கு அதற்கான வழி தெரிஞ்சிருச்சு, இனிமேல் அறிவியல் தமிழ் தான் என்னுடைய வாழ்க்கை பணி, அதுக்கு என்னை முழுமையாக நான் ஒப்படைச்சிக்கிட்டேன், உங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது என் ஆசீர்வாதம் எப்பவும் வந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, ஒரு நல்ல லட்சியத்துக்காக நீ ஒன்று அர்ப்பணிச்சுக்கிற எனக்கும் பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓரளவுக்கு மன சமாதானம் இருந்தார். அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு வந்த உடனே அதற்கான வழிமுறைகள் எனக்கு தெரியல. இதுக்கு இடையில் இந்த வற்புறுத்தலின் பேரில் அனைத்து இந்திய வானொலி அறிவிப்பாளர் இதுக்கு சும்மா போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நண்பர்கள் சொன்னாங்கன்னு போட்டேன். அதுக்கு அப்போ வந்தது வந்த உடனே நான் போய் அந்த இயக்குனர் அவர்களை பார்த்தேன். அவர் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளவு பரிசுகளை வாங்கிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு வர்றது இந்த படிப்புக்கே அவமானமாக இருக்குது, அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் போக வேண்டாம், சாகித்ய அகாடமிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு இடையில நான் இந்த சபதம் எடுத்துக்கிட்டு வந்த உடனே ஒரு 8 நாட்கள், அது முக்கியம் நான் சொல்ல மாட்டேன், 8 நாட்கள் எங்கேயுமே நான் போகலை, வீட்டிலையே இருந்தேன், பித்து பிடிச்சவன் போல இருந்தேன். ஏன்னு கேட்டால் ஒரே சிந்தனை, எங்கே என்ன செய்யறது, அறிவியல் தமிழுக்கு நம்ம எங்கே தொடங்கினா நல்லாயிருக்கும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், இந்த அறிவியல் தமிழில் எது இப்போ உடனடி தேவையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். பல உண்மைகள் எனக்கு புலப்பட்டது, ஏன்னா நிறைய நூல்களை படிச்சிருந்ததுனால பல உண்மைகள் எனக்கு புலப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னைக்கு நான் வந்தபோது, சாகித்ய அகாடமி வேற சந்திக்கிறதுக்காக சென்னைக்கு வந்த பொழுது அப்புசாமி அவங்கள போய் பார்த்தேன். ஏன்னா அந்த காலத்தில் அறிவியலை நல்ல தமிழில் எழுதிக்கிட்டு இருந்தவர் அவர். அவர்கிட்ட சொன்னபோது தான் சொன்னேன், நிறைய சொல்கிறதுக்கு இடர்பாடு எங்கே இருக்குதுன்னா கலைச்சொற்களில் தான் இருக்குது. நான் வழக்கறிஞருக்கு படித்தவன், ஆனால் சயின்ஸையும் படிச்சிருக்கேன், அதை தமிழில் சொல்லணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்குது. கலைச்சொல்னால என்னால் மொழிபெயர்க்க முடியுதே தவிர, அதை வந்து ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொல் போலவே சப்ஜெக்டோட தமிழில் என்னால் உண்டாக்க முடியலை.
தமிழுக்காக படிக்கிற
நான் படித்தது இலக்கியமும் மொழியணும், இலக்கியமும் மொழியணும். அதனால் அவர் சொன்னதே, இதை கலைச்சொல்லாக்கம் தான் இப்போ உடனடி தேவை, அது இருந்ததுன்னா எழுதிக்கிட்டே வருவாங்க. கலைச்சொல் வரும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இடையில போட்டு எழுதிட்டு இல்லாட்டி மொழிபெயர்ப்பாக தான் பேர்க்கணும் அப்படின்னு பல கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். இதை மனசுலையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் கேஎம் ஜார்ஜ் அவங்கள போய் பார்த்தேன். அவர் சொன்னார், இவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிற சான்றிதழ்கள் வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு திறமையாளர் தான் எங்களுக்கு வேணும், ஆனால் நாங்கள் சாகித்ய இலக்கியம் மட்டும்தான் செய்கிறோம், அதனால் அறிவியலுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை, அதனால் நீங்கள் வந்து தென்மொழிகள் புத்தக நிறுவனத்துக்கு போங்க அப்படின்னார். சரின்னு தென்மொழிகள் புத்தக நிறுவனத்துக்கு போனேன். போனபோது லட்சுமி சாமி முதலியார் இந்த ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுந்தாங்க, எழுதி கொடுத்தேன். லட்சுமி சாமி முதலியார் கூப்பிட்டார், போனேன். அவர் தான் அவருடைய தலைவர். என்னை இன்டர்வியூலாம் பார்த்துட்டு பார்ட் டைம் எடிட்டராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தென்மொழிகள் புத்தக நிறுவனம் புத்தகம் வெளியிட்டுக்காக 6 புத்தகம் 4 மாதத்தில் கொண்டு வரணுங்கிற கண்டிஷனோடு எனக்கு கொடுத்தாங்க. அதை 3 மாதத்திலே கொண்டு வந்ததுனால எனக்கு இந்த பார்ட் டைம் எடிட்டர் பகுதி நேர பதிப்பாளருங்கிற இதை எடுத்துட்டு 150 ரூபாய் சம்பளம், கல்லூரி ஆசிரியர் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் 150 ரூபாய்க்கு போயிருந்த நான் சேர்ந்தேன். அவர் என்னுடைய திறமையை பார்த்துட்டு, உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து 500 ரூபாய் அடிப்படை சம்பளம், எல்லா விதமான அலவன்ஸ்களும் உங்களுக்கு உண்டு, அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏற்பாடு பண்ணார். அதிலிருந்து அங்கே இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய
யுனெஸ்கோ குரியரோட எடிட்டர் எப்போ,
என்னுடைய நோக்கமெல்லாம் புதிய புதிய சொற்களை உண்டாக்கணுங்கிறது தான். அதுக்கு எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமைஞ்சது யுனெஸ்கோ கூறியர். 1967 அந்த பத்திரிகை தமிழில் வந்தது. அந்த பத்திரிகை தமிழில் வர்றது ஒரு பெரிய விஷயம் என்கிட்ட. அது அப்போ 6 மொழியில் தான் வந்துக்கிட்டு இருந்தது, ஐக்கிய நாடுகள் சபையை அங்கீகரித்து 6 மொழிகளில் தான் வந்துக்கிட்டு இருந்தது. அதை வந்து அண்ணா வந்து அந்த பத்திரிகை ஆங்கிலத்தை ரொம்ப விரும்பி படிப்பாங்க, இதுக்காகவே அவர் வந்து கன்னிமராவுக்கு போய் வந்துக்கிட்டு இருந்த காலமும் உண்டு. அப்போ அவர் ஆதிசேஷியாவைங்க வந்து 1967 இங்கே உலக மகாநாடு நடந்தது, தமிழ் மாநாடு 2வது மாநாடு. அந்த நேரத்தில் அவர் ஆதிசேஷியா அங்கே துணை இயக்குநராக இருந்தார். அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்த மாநாட்டுக்காக வந்திருந்தார். அண்ணா கூட ரொம்ப நெருங்கி பழகி, ஏன்னா மிகச்சிறந்த ஒரு தமிழ் பற்றாளர் ஆதிசேஷியா, ரொம்ப பேருக்கு தெரியாது. யுனெஸ்கோவினுடைய, யுனெஸ்கோ பேரமைப்பினுடைய பாரிஸில் இருக்கக்கூடியது யுனெஸ்கோ, யூஎன்ஓ ஒன்லி ஃபார் பாலிடிக்ஸ், வித்வுட் பாலிடிக்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோ நிறுவனத்தினுடைய துணை இயக்குநராக இருந்தவர் ஆதிசேஷியா. அவர் இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்காக வந்திருக்கிறார். அவர் அண்ணா கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தபோது அண்ணா அவர்கிட்ட சொன்னார், இந்த கூரியர் எப்படியாவது தமிழில் வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, என்ன மிகச்சிறந்த ஒரு இதழ் இது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியல் கல்வித்துறையாளர்கள் எல்லாரும் எழுதுகிறாங்க, அது நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னபோது அதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் அடுத்த 2வது மாதத்தில் வெனிசில் நடந்த சர்வதேச மாநாட்டில், யுனெஸ்கோ மாநாட்டில் தமிழையும் தமிழ்லையும் கூரியர் வெளியிடணும்னு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு போனார். இந்த ப்ரொப்போசல் வந்திருக்கிற போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தியில் தான் வரணும், 16 மொழி ரஷ்யாவில் இருந்தாலும் ரஷ்ய மொழியில் மட்டும்தான் வருது, அதேபோல் இந்தியாவில் பல மொழிகள் இருந்தாலும் ஹிந்தியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆதிசேஷியா ஒரு காரணத்தை காட்டினார், ஹிந்திலையும் கொண்டு வருவோம் ஆனால் தமிழில் கட்டாயம் கொண்டு வரணும், ஏன்னா ஹிந்தி போல ஒரு இந்திய மொழி மட்டுமல்ல தமிழ், இந்திய சர்வதேச மொழியாக இருக்கிறது தமிழ் மட்டும்தான், ஏன்னா இந்தியன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், ஒரு நாட்டுக்கு மேல் இன்னொரு நாடு தன்னுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக ஒரு மொழியை அங்கீகரித்திருந்தால் அந்த மொழிக்கு சர்வதேச தகுதிப்பாடு வந்துடும். அந்த முறையில் இது இலங்கையிலையும் சிங்கப்பூர்லேயும் ஆட்சி மொழிகளாக இருக்கிறதுனால தமிழ்லையும் கொண்டு வர்றது அவசியம் அப்படின்ன போது.
மலேசியாவில் கூட ஆட்சி மொழியா?
மலேசியாவில் ஆட்சி மொழின்னு சொல்ல முடியாது, அங்கே வந்து பாராளுமன்ற மொழி, அது பாராளுமன்றத்தில் யார் வேணாலும் தமிழில் பேசலாம், ஆனால் சிறுபான்மையினர் மொழி அப்படிங்கிறதுனால அங்கே அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, 6வது வரைக்கும் தமிழ்லே படிக்கலாம், எல்லாரும் தமிழில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. ஆனால் ஆட்சி மொழிங்கிற தகுதிப்பாடு சிங்கப்பூர்லேயும் ஸ்ரீலங்காவிலையும் தான் இருக்குது, ஸ்ரீலங்காவில் 2வது மொழியாக இருந்தாலும் ஆட்சி மொழிகளில் ஒன்று, அதே போல் 4 ஆட்சி மொழிகள் சிங்கப்பூரில், அதில் தமிழும் ஒன்று, அந்த தகுதிப்பாடு இருக்குது. அதனால் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க, அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து மேட்சிங் கிராண்ட்ஸ், இதுக்கு இணையான ஒரு உதவித்தொகையை கொடுக்கணும், அப்போ தான் நாங்களும் தொகை கொடுத்து அதை செய்ய முடியும்னு சொல்லி அண்ணா உடனே நாங்கள் நிச்சயமாக தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதி உதவி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழில் 1967 மொரார்ஜி தேசாய் தான் வந்து அதை இங்கே தொடங்கி வச்சாங்க. தொடங்கி வச்ச காலத்திலேருந்து அதனுடைய பொறுப்பில் இருந்துகிட்ருக்கேன். ஆசிரியர் பொறுப்பு என்னுடைய நிறுவன தலைவர் பேரில் இருக்கும், பட் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆதிசேஷியா 75 சென்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவர் வந்து வைச்சார், துணைவேந்தர் பொறுப்பை ஏற்ற உடனே எங்களுக்கு தலைவரானார். தலைவரான உடனேயே அவர் செய்த முதல் காரியம் என்ன, அதனுடைய முழுமையான முழு ஆசிரியர் பொறுப்பை என்கிட்ட கொடுத்து, அப்போது நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பட் அவங்க பேரில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் செய்ய இன்னொருத்தர் பேர், அவங்களுக்கு தமிழே தெரியாத போது அவர் எப்படி உங்களுக்கு ஆசிரியராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து முழுமையான ஆசிரியராகவும் அதனுடைய வெளியீட்டாளராகவும் அவர் செஞ்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாரிஸ் கான்ஃபரன்ஸுக்கு அடிக்கடி போகுதுங்கிற ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. அந்த இதழினுடைய சிறப்புத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப செய்திகள் அவ்வளவும் முதல்ல கூரியரில் வரும், அப்படி வரக்கூடியதை 10 நாளுக்குள்ளே நான் தமிழில் சொல்லணும், 10 நாளுக்குள்ளே சொல்லணும், ஏன்னா அங்கே வந்த செய்தி இதில் வந்திருக்கு வந்து 30 மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பு, அது 30 மொழிகளையும் ஒரே நேரத்தில் வெளிவந்தாகணும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம். ஆக மொத்தம் மொழிபெயர்ப்பு வந்து ஒரு 10-15 நாளுக்குள்ளே அது முடிச்சே தீரணும் அப்படிங்கிற போது தமிழால் இலகுவாக செய்ய முடியும், வேகமாகவும் செய்ய முடியும். இது காரணம் என்னன்னு கேட்டாக்கா, புதிய புதிய சொற்களை வந்து நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேவை ஏற்படுகின்ற பொழுது ஒரு வேகம், சீக்கிரம் இதை 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 சொல்லணும் அதை சொல்லணும் அதை சொல்லணுங்கிற போது நிறைய சொற்களை உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த கூரியர் மூலம்தான் எனக்கு கிடைச்சிது.
என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது கூரியருக்கு?
கூரியருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது பத்திரிகையில் வந்து 2 வகையான பத்திரிகைகள் இருக்குது, முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் கூரியருடைய தன்மைகளை நம்ம உணர முடியும். ஒரு பத்திரிகை வாசகர்கள் எதையெல்லாம் விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணமே கொடுத்து அவர்களுடைய அறிவுக்கோ அல்லது உணர்ச்சிகளுக்கோ என்ன ஏறப்படணுமோ அந்த இறையை போட்டு அவர்களிடமிருந்து காசு பெறுவது என்பது வணிக நோக்குள்ள ஒரு வகையான பத்திரிகைகள். இன்னொரு பத்திரிகை வாசகர்கள் இதையெல்லாம் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அறிவு வளரும், அவர்களுடைய அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பாகும். அதனால் இந்த செய்திகள் கட்டாயம் வாசகர்கள் தெரிய வேண்டிய செய்திகள் அப்படின்னு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இந்த 2வது வகையை சேர்ந்தது யுனெஸ்கோ கூறியது, ஏன்னா அதில் ஒரு சினிமாவை பற்றி செய்தி வராது, அரசியலினுடைய தலைவர்களுடைய பெயரே வராது, முழுக்க நாங்கள் அதை போட மாட்டோம், ஆனால் திரைப்படங்களை பற்றி சிறப்பிதழ் போடுவோம், உலகம் முழுக்க இந்த கலை இந்த திரைப்படக்கலை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோமே தவிர இந்த கவர்ச்சிகளை பற்றி அவர்களை பற்றியெல்லாம் இருக்காது. 2வது அந்த அந்த பத்திரிகை வந்து முழுக்க முழுக்க அறிவியல் கல்வி கலை பண்பாடு இதை விட்டுட்டு வெளியே எங்கேயுமே போகாது, அதனுடைய அண்மைய வளர்ச்சி என்னங்கிறத தான் உலக மக்களுக்கு சொல்லும். ஒரு சிறப்பிதழ் மூலம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் அந்த தலைப்புக்கு உட்பட்ட அந்த பொருளை முழுமையாக விளக்கிறதில் கவனம் செலுத்துவாங்க. இந்த கூரியரை கையாளும் பொழுது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த உலகத்தமிழ் மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க, இந்த உலகத்தமிழ் மாநாடுகள் நடத்துறதுனால என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு, ஏன்னா எப்போவுமே ஒரு காரியம் செய்கிறாங்க, இதுக்கு இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு சக்தி, இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க, திரும்ப அதனால் என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு கவலை ஏற்படும். நான் அந்த மாதிரி பார்க்கக்கூடியவனும் கூட அப்படி பார்க்குற போது இத்தனை உலகத்தமிழ் மாநாடுகளை நடத்தினாங்களே, என்ன நன்மைகள் இதுவரைக்கும் கிடைச்சது தமிழுக்கு? பல்கலைக்கழகங்களில் ஆய்வுத்துறைகள் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் பணத்தை அண்ணா இருக்கிற காலத்தில் செஞ்சாங்க, அதன் பிறகு என்ன நடந்தது? எதுவும் இல்லை. அதனால் உண்மையான தமிழ், தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலை இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த 30 மொழி பேசக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொருவருடைய வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அதனால் 75 நான் முதல் தடவையாக பாரிஸ் கான்ஃபரன்ஸுக்கு போன போதே இந்த திட்டத்தை நான் அங்கே வச்சேன். யுனெஸ்கோ கூறிய தமிழ் பண்பாடு பற்றி ஒரு சிறப்பிதழ் போடணும் அப்படின்ட்டு அங்கே இருந்த பல நாட்டு பிரதிநிதிகளுக்கு தமிழ் பண்பாடுங்கிறது ஒன்று தனியாக இருக்கா அப்படிங்கிறதுல பெரிய சந்தேகம். அதில் இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் டிசில் வாங்குறவர், நான் வந்து இந்த கல்ச்சரல் இதில் வந்து உலகம் முழுக்க ஆய்வு நடத்தினவன், பல நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன், எதுலேயுமே தமிழ் கல்ச்சரை பற்றி நான் படித்ததில் கூட நான் வந்ததில்லை. இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு கல்ச்சரை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்தியாவில் ஒரு சின்ன பகுதி, அது லோக்கல் கல்ச்சர், ரொம்ப இன்டீரியரில் கூட லோக்கல் கல்ச்சர் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், உலகத்து பண்பாடுகளிலேயே 5000 ஆண்டுகளாக அழியாமல் உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரே கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் தான் அப்படின்னார். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பல நாட்டு கல்ச்சர்கள் ஓங்கி இருந்தது உண்மை, ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இடிபாடுகளில் தான் பார்க்கலாம், நூல்களில் பார்க்கலாம், தெரியுதா? வேறு புதைப்பொருள் ஆய்வில் ஏதாவது கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அனுமானிக்கலாம், ஆனால் தமிழ் பண்பாடு அப்படி இல்லை. 5000 ஆண்டுகளாகியும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் உயிரோட்டமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னா அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய ஆய்வு செய்து தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. 84 நடந்த இதில் நான் வந்து சவால் விட்டேன், இந்த பண்பாட்டை நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பண்பாடு போடணுமா வேண்டாமான்னு, அப்புறம் முடிவு பண்ணலாம். நீங்கள் ஒரு பண்பாட்டை தெரிஞ்சுக்காமையே நீ வந்து சொல்கிறது அவ்வளோ சரியில்லை, நான் அந்த பகுதியிலிருந்து வர்றேன், அது எப்படி உலக மொழிகள்லாம் தமிழ் சொற்கள் அடங்கியிருக்குங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னேன். இன்னைக்கு கிழக்காசிய நாடுகளில் மட்டும் இல்லை, மெக்சிகோ போல் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் தமிழருடைய பண்பாட்டு கூறுகள் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு, எங்கள் தமிழ்நாட்டு கோபுரங்கள் இப்படி இருக்குது. இதே முறையில் தான் மெக்சிகோவிலையும் கோயில் கட்டி இன்கா பிரிவினர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்க மொழிகளில் எவ்வளவு எங்களுடைய பங்களிப்பு இருக்குது, ஜப்பான் மொழியில் எவ்வளோ பங்களிப்பு இருக்குது, எல்லாமே சொல்லிக்கிட்டு வந்தேன். அது யாரும் அவங்க வந்து பெருசாக நினைக்கவே இல்லை. அப்புறமேல் நீங்கள் கட்டாயம் வந்து தான் வந்து பார்க்கணும் அப்படின்ன போது அவங்க கூட்டமே ஒரு முடிவு கொண்டது, இவ்வளவு தூரம் இவர் ஆண்டுதோறும் வலியுறுத்துறார், இந்த தடவை சவால் விடுறார், அதனால் நம்ம என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் யுனெஸ்கோ கூரியர், யுனெஸ்கோ கூரியனுடைய துணை தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் ஓல்கா ரோடல், திருமதி ஓல்கா ரோடல் அவங்கள இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்கள கொண்டு போய் ஒவ்வொரு கிராமமாக காட்டினேன். சங்க இலக்கியத்தில் இதுதான் பாடல், 3000-2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சங்க இலக்கிய பாடல், பாவனைகள் இருக்கு. வீட்டை சுற்றி தின்ன கட்டுறோம்னா வீட்டுக்காரன் படுத்துங்கிறதுக்காக இல்லை, நான் உள்ளே இருக்கிறன்ற பொழுது தளர்ந்து போய் வரும் வழிநடை பயணிகள் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்காக கட்டி வச்சது. ஏன்னா விருந்தோம்பல்ங்கிறது எங்களுடைய உயிர் நாடியான ஒன்று யாராக இருந்தாலும். இதெல்லாம் சொன்ன போது இந்த அம்மா கிராம பகுதிகளுக்கு போகிற போது அந்த ஜனங்க வாங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன குடிக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிகழ்ந்து போனாங்க, பல இடங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டினேன். நகரங்களில் இருப்பவங்க நாகரிகத்தின் பேரால் எங்களுடைய நடைமுறைகள் பாவி மாறியிருக்கலாம், ஆனால் கதை படிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மனைவியோட மகளோட மகனோட உற்றார் ஊர் நாங்கள் உறவாடி மகிழ்றது எங்களுடைய பழக்க வழக்கம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மூலக்கூறு இன்னும் அழியாமல் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொன்ன போது அந்த அம்மா அதே பிரகாரம் பல வீடுகள்லையும் கொண்டு போய் அந்த அம்மாவை தங்க வச்சு ஒரு 10-15 நாள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, எங்களுடைய கலையினுடைய தன்மைகள் என்னது, இது இந்த வளர்ச்சிகளெல்லாம் இப்படி இப்படி வந்து இப்படி போய் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னே கடைசியில் அந்த அம்மா விமானத்தில் ஏறுற போது என்ட்டவன் சொன்னாங்க, வேர்ல்டு ஒண்டர்ஸ் ஆர் மோர் தென் 7, 1 wonder is இன் யுவர் கண்ட்ரி, இன் யுவர் பிளேஸ் தட் இஸ் த லிவிங் கல்ச்சர் ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னா. இதே சொல்ல தான் அவங்க வந்து லிவிங் கல்ச்சர் ஆஃப் த தமிழ்ஸ்னு தான் உடனே போடணும்னு ஏற்பாடு பண்ணி 30 மொழிகள்லையும் அது வந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய விளைவுகள் அங்கே யுனெஸ்கோவுக்கு தெரிஞ்சது. எந்த எந்த நாட்டு பிரதிநிதிகள் இப்படி ஒரு பண்பாட்டை நாங்கள் காதலே கேட்டதில்லை, எங்கேயுமே படித்ததில்லைன்னு சொன்னாங்களோ அவர்களெல்லாம் அவர்கள் நாட்டு பத்திரிகையெல்லாம் அடுத்த ஆண்டு நடந்த மாநாட்டுக்கு வந்தபோது வாட் போட்டார் மிஸ்டர் முஸ்தபா அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க. உங்கள் கட்டுரைகள்லாம் படிச்சுக்கிட்டு எங்கள் நாட்டு பத்திரிகைகள்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ரொம்ப பிரமாதமான இதுக்கு வரவேற்பு, ஜப்பான்லேயும் ஏகப்பட்ட வரவேற்பு, அது சீனாவிலேயும் இது நல்ல வரவேற்போடு இருந்தது. எல்லாரும் பாராட்டி பேசி ஒரு இது பண்ணாங்க. என்னுடைய ஒரு பெரிய கனவு அங்கே நிறைவேறின ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அது இந்திய அரசுக்கு ஒரு விதமான குறை இருந்தது போல இருக்கு. அதை வந்து லேசாக அந்த ஹிந்தி எடிட்டர் வந்து சொன்னார், ஏன்னா இந்த தமிழ் கல்ச்சர் போடும்போதே அதை நான் சொல்லாமல் இருக்க முடியல. தமிழ் கல்ச்சர் போடும்போதே ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. இவர் கூட்டத்தில் ஒரே நாட்டிலிருந்து போன ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கணும். இத்தனைக்கும் ஒரு ரெண்டு நாளாகவே அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், இந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து அதை ஆதரித்து தான் பேசணும், ஆதரிக்க மனம் இல்லாட்டி ஏன்னா என்கிட்ட அவர் ஆர்கியூ பண்ணார், ஒயிட் தமிழ் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர்னு போடுவோம், அதில் ஒரு பகுதி தானே தமிழ் கல்ச்சர் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கெல்லாம் காரணம் சொன்னேன், எல்லாத்தையும் அவர் மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து கேட்டார், ஒயிட் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு இவரே கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இவர் பிரிங்கவுட் ஏ ஸ்பெஷல் இஷ்யூ ஆன் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொன்னேன். இந்தியன் கல்ச்சருங்கிறதே வந்து பல பண்பாடுகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு, அதை பற்றி ஒரு சிறப்புகள் நிச்சயமாக போடணும். ஆனால் தமிழ் கல்ச்சருங்கிறது எதனோடு சார்புள்ளாத ஒரு தனித்துவம் உள்ள கல்ச்சர் அப்படின்னு திருப்பி அவரை நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் இந்தியன் கல்ச்சர்னு எதை மீன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன், என்ன பொருளில் நீங்கள் இந்தியன் பண்பாடுன்னு சொல்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், ஜெயினிஸ்ட் கல்ச்சர், புத்திஸ்ட் கல்ச்சர், தீஸ் ஆர் ஆல் இந்தியன் கல்ச்சர்னு, தோஸ் ஆர் ஆல் ரிலிஜியஸ் கல்ச்சர், நாட் இந்தியன் கல்ச்சர். எங்கள் தமிழ் கல்ச்சர் வந்து மத பண்பாட்டு அடிப்படையில் இல்லவே இல்லை. திஸ் இஸ் நாட் தமிழ் பண்பாடு கல்ச்சர் இஸ் நாட் ஏ ரிலிஜியஸ் கல்ச்சர், இட்ஸ் அ பியூர்லி நேஷனல் கல்ச்சர். எங்களுடைய இனத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியது, இனத்தினுடைய உணர்வுகளை வந்து காட்டக்கூடியது தான் எங்களுடைய தமிழ் பண்பாடே தவிர எந்த மதத்தினுடைய அடிப்படையிலையும் வேறு எதனுடைய அடிப்படையிலையும் அமைஞ்சதே இல்லை. பட் இந்திய பண்பாடுங்கிறது எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. அது மொத்தம் நம்ம முதல்ல தமிழ் பண்பாட்டை போட்டு அப்புறம் இந்திய பண்பாட்டை பற்றி போடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க, அந்த சிறப்பாக வந்தது. அதுக்காக ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி இந்திய பண்பாட்டை வெளிப்படுத்துறது போல இந்தியன் கல்ச்சர் எஸ்டர்டே அண்ட் டுடே டுமாரோ, இந்தியன் கல்ச்சர் எஸ்டர்டே அண்ட் டுமாரோ அப்படிங்கிற தலைப்பில் இந்திய பண்பாடு நேற்றும் நாளையும்,
இந்தியன் கல்ச்சர்னு ஒரு புக் நேற்று,
ஆமாம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு இதழ் கொண்டு வந்தோம். அதை இங்கே ஆதிசேஷியா தான் வெளியிட்டார், கலைஞர் அவர்கள் தலைமை வகிச்சாங்க, சி சுப்பிரமணியம் அதில் கலந்துக்கிட்டார். அப்போ தான் சொன்னார், தமிழையும் முழுமையாக உலகறிய வெளிப்படுத்தினார், இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவையும் வெளிப்படுத்துறதுக்கு இவர் யுனெஸ்கோ கூரியரில் பணி செய்ததுனால தான் நமக்கு இந்த நன்மைகள் கிடைச்சிது. இல்லாட்டி ஒரு உலக நிறுவனம் வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி பண்பாட்டையோ அல்லது அந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் முழுமையாக சொன்னது கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் எங்கள் கூரியரில் அப்படி தான், ரோமன் கல்ச்சரை பற்றி பேசணும்னா அந்த இடிபாடுகளை பாதுகாக்கிறது எப்படி, கார்த்தேஜியன் கல்ச்சரை பற்றி பேசினா கார்த்தேஜியன் கல்ச்சர் பூமிக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்டதெல்லாம் பாதுகாப்பது எப்படி, ப்ரிசர்வ் பண்ணுவது எப்படி எதிர்காலத்துக்காக, இதைத்தான் பேசியிருக்குது. ஆனால் தமிழ் பண்பாட்டினுடைய தன்மைகளை அத்தனையும் சொல்லி நேற்று எப்படி இருந்தது, அந்த பண்பாடு இன்றைக்கி எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, இது அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு எந்த பண்பாட்டினுடைய தாக்கத்தினாலும் இது வந்து அழிய போகிறதில்லை அப்படிங்கிற கோணத்தில், அதே போல் இந்திய பண்பாடு நேற்று நாளை அப்படிங்கிறதுல நேற்று அது இருந்தது, அதனுடைய கூறுகள் மாறி மாறி வந்து இன்றைக்கி இருக்கிறது, இது இப்படியே போச்சுன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அளவில் ஒரு ஆய்வுகள் செய்ததுனால உலகத்துக்கு இந்தியாவை பற்றி ஒரு ஒட்டு மொத்தமான ஒரு ஓவியம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாருன்னு அவங்களும் பாராட்டி பேசினாங்க. ஒரு நிறுவனத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும்.
ஆனால்
தமிழில் நிறைய போச்சு, ஆனால் இதில் வந்து நாங்கள் இது கமர்ஷியல் மேகசின், ஒரு வணிகமே இல்லாத இதழாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு 30,000 பேர் சந்தா கட்டி வாங்கக்கூடியவர்கள், சந்தாதாரர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தனிப்பட்டவங்க வேணும்னாக்கா பணம் அனுப்பி எங்கள் அலுவலகத்தில் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னாக்கா
எல்லாம் கிடைக்கிற மாதிரி
இல்லை. அந்த மாதிரி நாங்கள் கமர்ஷியல் மேகசின் இல்லை, அது ஏன்னா கமர்ஷியல் மேகசின் பொழுதுபோக்கு இதழ்களை தான் வாங்குறதுல மக்களுக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் கூரியர் வந்து பொழுதுபோக்கு இதழ் அல்லவே அல்ல, பொழுதை பயனுள்ள முறையில் ஆக்கும் ஒரு இதழ். இதை விரும்புகிறவங்க மிக குறைவாகத்தானே இருப்பாங்க. ஒரு தடவை திருச்சி தேவர்களில் நடந்த ஒரு கூட்டத்தில் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டில் தங்களுடைய அறிவை வளர்த்து எதிர்காலத்துக்கு தகுந்தபடி ஒரு அறிவியல் அடிப்படையான நோக்கும் போக்கும் இருக்கிற அளவுக்கு தன்னை ஆராய்ச்சி கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையாக ஒரு கணக்கெடுக்கலான்னார். அவர் சொன்னார், கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய கலைக்கதிர் இதழை படிப்பவர்கள், யுனெஸ்கோ கூரியர் பன்னாட்டு இதழை படிப்பவர்கள் எத்தனை பேர்னு ஒரு கணக்கெடுத்தோம்னா இத்தனை பேருக்கு தான் இந்த துடிப்பு இருக்குங்கிறத நம்ம முடிவுக்கு வந்துடலான்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு இதழ் யுனெஸ்கோ கூரியர்.
ஏன் நிறுத்தப்பட்டுச்சு?
யுனெஸ்கோ வந்து அமெரிக்கா விலகியதனால் பெரும் பொருளாதார முட்டுப்பாடு யுனெஸ்கோவுக்கு ஏற்பட்டது. ஏன்னா யுனெஸ்கோ வருமானத்தில் மூணில் ஒரு பங்கை கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள். அதனால் அவங்க விலகி ஒரு 12-13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காமலே விலகிக்கிட்டாங்க. அந்த தொகையும் வசூலிக்க முடியலை. இவர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் சேருவாங்க சேருவாங்க, இந்த ஆண்டு வருவாங்க அடுத்த ஆண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவங்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இதுக்காக இந்த செலவு கட்டுப்படுத்துறதுங்கிற ஒவ்வொரு திட்டங்களாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. பல திட்டங்கள் நின்று போயிருக்கு. கடைசியில் கூரியர் உலக மொழிகளில் 30 மொழிகளில் வர்றதுனால அதனுடைய பெரும் பங்களிப்பு அவங்க யுனெஸ்கோவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இனிமேலும் நிதி உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற போது 30 மொழியிலையும் ஒட்டு மொத்தமாக நிறுத்தி அங்கே ஒரு 3-4 மொழியில் மட்டும் யூஎன்ஓ மொழியில், அதாவது இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு அரபிக் இந்த 2-3 மொழியில் மட்டும் அவங்க வெளியிடுறதுன்னு வச்சுக்கிட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தற்காலிகமாக தான் நிறுத்தியிருக்கிறாங்களே தவிர பர்மனெண்ட்டாக நிறுத்தலை. நாளைக்கு அமெரிக்கா வந்து சேர்ந்து இவங்களுடைய நிதி நிலைகள் சீரடைஞ்சதுன்னா திரும்ப வந்து தமிழில் வரும். ஏன்னா 30 உலக மொழிகளில் ரொம்ப சக்ஸஸாக நடந்தது தமிழில் தான். நீங்கள் அந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 78 மொழிகளில் முயற்சி செய்யப்பட்டது. ஏன்னா யுனெஸ்கோ கூறிய எல்லா மொழியிலையும் இலகுவாக வந்துட முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நுட்பமான அறிவியல் செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு இதழாக இருக்கிறதுனால. இப்போ எய்ட்ஸ்ன்னு சொன்னால் முதல் தடவை எய்ட்ஸ் கிருமியினுடைய படத்தை எடுத்து போடுறோம். இந்த எய்ட்ஸ் கிருமியினுடைய தன்மைகள் என்ன, இது எப்படி வந்து நோய் எதிர்ப்பு தன்மைகள் இல்லாதபடி அந்த நோய் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் உண்டு, இது எப்படி அவனுடைய உடம்பை தீங்குக்கு ஆளாக்குது அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக எழுதும்போது ரொம்ப நுண்மையான செய்திகளை கூட தப்பு தவறு இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல். அதனால் இந்த கூரியரில் எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா மொழிகள்லையும் கொண்டு வந்துட முடியாது. இந்த 78 மொழிகளில் முயற்சி பண்ணி கடைசியில் 30 மொழிகளில் தான் அது வந்து நின்னது. 30 மொழிகள்லையும் 4வது இடம் தமிழுக்கு கிடைச்சது. இத்தனைக்கும் என்னுடைய அலுவலகத்தில் நான் ஒரு ப்ரூஃப், ஒரு மெய்ப்பு திருத்தினர் கூட நான் வச்சுக்கல. ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் ப்ரூஃப் ரீடர் இன் மை ஆஃபீஸ். ஏன்னா இந்த பத்திரிக்கை நான் நினைக்கிறபடி சிறப்பாக அமையணும், வரணும், யாரோட மண்ணுக்கு நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இதழை அவ்வளவு சிறப்பாக கொண்டு வர்றதுக்கான அந்த 4வது இடம் கிடைச்சது எப்படிங்கிறது கூட ரொம்ப பேருக்கு புரியாமல் இருந்தது. இதனால
யுனெஸ்கோ
அதுதான் ரொம்ப பேருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி யுனெஸ்கோ முடிவு பண்ணுன்னு எனக்கு கூட கொஞ்ச நாள் தெரியாம தான் இருந்தது. பட் அவங்க ரேங்கை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மிஸ்ஸஸ் ஓல்கா ரோடல் வந்தபோது அதை நம்ம தூர்தர்ஷனில் அந்த அம்மாவில் பேட்டி கண்டாங்க. அந்த ஒரு லயலா கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் தான் அவங்க பேட்டி கண்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இன்னும் சொல்ல போனாக்க நாங்கள் முதலிடமே தமிழுக்கு கொடுக்கணும், நாங்கள் வந்து தாள் அச்சு இதுகளை வச்சு கொடுக்குறவங்க இல்லை, அதனுடைய கண்டென்ட்ஸ் அதை எப்படி திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே மொழிபெயர்ப்பு இதழ்கள், அந்த 30 மொழியில் மொழிபெயர்ப்பை தான் நாங்கள் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மூலத்தில் இருக்கிற மாதிரி எந்த மொழியில் கொடுக்குறாங்களோ அதுதான் முதன்மையான ஒரு மொழியாக வருது. அப்படி பார்க்குற போது தமிழுக்கு நாங்கள் 4வது இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இங்கே அவங்க பெருமையாக சொல்லிட்டு போனாங்க. இதை எல்லா பத்திரிகைகளுமே எழுதியிருந்தாங்க. சில பத்திரிகைகள் அதுக்காக என்ன பேட்டி கொண்டு கூட எழுதினாங்க. கல்கி போல இருக்கக்கூடியதுங்க. இப்போ அந்த 4வது இடம் வந்ததுக்கான வாய்ப்பு எனக்கு 35 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பதவியில் இருந்த பணிமுப்பு ஆசிரியர்ங்கிற தகுதிப்பாடு எனக்கு உண்டு. யுனெஸ்கோவிலேயே அந்த சீனியர் மோஸ்ட் எடிட்டர் இன் த வேர்ல்டு வித் இன் த 30 எடிஷன்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ கூரியர். அப்போ எனக்கு 99 நான் பாரிஸ் போயிருந்த போது ஆசிரியர்கள் மாநாட்டுக்கு, அப்போ என்னுடைய தலைமை ஆசிரியர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார் யுனெஸ்கோவில். அப்போ 30 நாட்டு பிரதிநிதிகள், அந்த அலுவலகங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெரிய அதிகாரிகள், அசிஸ்டன்ட் எடிட்டர் இவர் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜென்ரல் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அதில் பேசுகிற போது அவர் சொன்னார்,
வருஷத்துக்கு ஒருக்க நடக்குமா,
ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆசிரியர்கள் மாநாடு நடக்கும், அதில் என்னென்ன தலைப்புகளில் வரணுங்கிறத நாங்கள் தான் சொல்லுவோம். அதை வந்து விவாதித்து ஒரு 30-40 தலைப்புகளை நாங்கள் முடிவு பண்ணி அதை தலைமையகத்தில் கொடுத்துட்டு வந்துடுவோம். தலைமையகம் அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அவங்க கட்டுரைகளை வாங்கி 30 மொழிகளுக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டம் நடக்கிற போது 35 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிற ஒரே ஆசிரியர் நான் தான். ஏன்னா எங்களுடைய ஃபவுண்டர் எடிட்டர்னு சொல்லக்கூடிய மிஸ்ஸஸ் சாண்டி கப்ளர் கூட 22.5 வருஷம் தான் இருந்திருக்கிறார், அதுக்கு மேலே இருந்ததில்லை. அந்த 35 வருஷம் இருந்ததுனால எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் போல் நடத்தினாங்க. இந்த பாராட்டு கூட்டம் நடத்தும்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் அப்போ தான் சொன்னார், 35 ஆண்டுகளாக இவருடைய அலுவலகத்துக்கு பல தடவை போயிருக்கிறோம், இவர் தனி ஒரு மனிதராகவே இருந்து இதை நடத்துகிறாருங்கிற ஒரு ரகசியம் யாருக்குமே தெரியாது. முழுக்க முழுக்க இந்த வீடு ஆஃபீஸ் எல்லாமே இவர் இந்த பணியில் தான் முழுக்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறார். ரெண்டாவது இதுக்கு வந்து 4வது இடம் நாங்கள் கொடுத்துருக்கிறது எதுனாலேன்னு சொல்லிட்டு எங்கிட்டே பல பேர் கேட்குறாங்க. எங்களுக்கு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். இவர் 50 இதழ்கள் எங்களுக்கு அனுப்புகிறார், அதில் 20 இதழ்களை உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறோம். அவங்க எழுதுறதுலாம் ஒரே ஒரு கருத்து தான் மிகையாக நிற்கக்கூடிய கருத்து. என்னன்னு கேட்டால், இவ்வளவு நுட்பமான அறிவியல் செய்தி, தொழில்நுட்ப செய்தி, மருத்துவ செய்தி, ஆனால் இது முடிவேற்புங்கிற ஒரு வாடையே இல்லாமல் மூலமாக தமிழில் எழுதுன மாதிரியே கூரியர்களை வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த செய்தி தான் எங்களுக்கு முதன்மை செய்தியாக எப்போவுமே வரும். நாங்கள் அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ஒரு முக்கியமான ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க